ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ மதுசூதன சரஸ்வதியின் விளக்க உரையுடன் கூடிய சிவ மகிம்னா ஸ்தோத்திரம். வழங்குபவர் ஸ்ரீ திரவிடாச்சாரியா ஸ்ரீ ராமகிருஷ்ண சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் சகனாவது சகனோ குணக்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்துதிபலம் தர்ஷயன் ஸ்வஸ்ய வினயாதிஷயம் தர்ஷயதுமாக. அப்போ அங்க அவருடைய ஸ்துதி, இந்த ஸ்துதி பலத்தை காமிச்சுட்டு தன்னுடைய ஸ்துதி பலத்தை எதுக்கு காமிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, தன்னுடைய வினயத்தை அவரு பிரகடனப்படுத்துறதுக்கு காமிக்கிறாரு. வினயத்தை பிரகடனப்படுத்துறதுக்கு ஸ்துதி பலத்தை காமிக்கிறாரு. இல்லாட்டி ஸ்துதி பலத்தை காமிக்கிறது மூலியமா வினயத்தை பிரகடனம் பண்றாரு எடுத்துக்கலாம். இல்லாட்டி ஸ்துதி பலனை காமிச்சுட்டு வினயத்தை பிரகடனம் பண்றார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்துதி பலன் மூலியமாக, ஸ்துதி பலனை கூறுவது மூலியமாக அவர் வந்து வினயத்தை காமிக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை பார்க்கலாம் பாருங்க. இப்ப நேத்து இங்க வந்து அஹரிதி வீப்சனியம் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் பார்த்தோம். பட் ஸ்டில் இன்னொருத்தரும் பார்த்துடலாம். அத ஸ்வம் துவாம் ஆதி பரிணாமாவதி அதிக்ராந்தோ புத்தி பரிபாகாவதி சீமா எத்திர தாதிருஷம் யுதா சியா ததா சுசக்திம் அதிக்ராமியதி கிரணன் ஸ்துவன் சர்வோபி ஜன ஆவாச்ய ஆமுக்கியன வாச்ய சம்பாஷணிய இத்யர்த்த. யஸ்மாதேவம் சர்வதா ஏவ அனுகிரியதே த்வயா ஸ்தோதா அத ஏவ மமாபி ஸ்தோத்ரே ஸ்துதி கர்த்ரே ஏஷ பரிக்கரோ நமஸ்காரி பிரபந்த. அப்படி அவங்க அவங்களுடைய புத்திக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய ஒருத்தருடைய புத்திக்கும் கடந்ததாகத்தான் இருக்கு இவங்க உங்களை ஸ்துதி பண்றது அப்படிங்கறது. சாதாரணமானவங்களுக்கு பிடிபடாது. பிடிபடுறது கொஞ்ச நஞ்சம் பிடிபடுற மாதிரி இருக்கிற பெரிய பிரம்மஜானிகளான அந்த ஞானத்துல நிலைப்பட்டவங்களா இருக்கிற அந்த தேவதைகளுக்கு எல்லாம் கூட, அந்த சர்வஜ்ஞனா இருந்தாலும் கூட அவங்க எல்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரியான குணங்களுடைய ஞானமானது தெரியறது இல்ல அப்படிங்கறதுனால அவங்களாலையும் சொல்ல முடியாது. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்கள சொல்றது அப்படிங்கறது எப்படி சொன்னாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த காரணத்தினால சக்தி அதிக்கிராமிய, அதனால உங்களை நான் வர்ணிக்கிறது அப்படிங்கறது எந்த தடையும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. இது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த மாதிரி இல்ல. உங்களுக்கு பிரெஞ்சு தெரியுமா? தெரியும். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? எனக்கு தெரியும். உங்களுக்கு சைனீஸ் தெரியுமா? தெரியாது. அப்ப எனக்கு சைனீஸ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இல்ல. உங்களுக்கும் அவரோட குணம் தெரியாது, எனக்கு இன்னொருத்தருக்கும் அந்த பிரம்மஜானிகளான அந்த பிரம்மத்துல நிலைப்பட்டவங்களான அந்த தேவதைகளுக்கும் குணம் தெரியாது. அப்படின்னா எனக்கு தெரியும், நான் சொல்றேன் கேளு அப்படிங்கிற மாதிரி இவர் பேசல. உங்களுடைய குணமானது எல்லா வரையறைக்கும் அப்பாற்பட்டதாக இருந்தாலும் கூட எதை சொன்னாலும் அது உங்களுடைய குணமா தான் இருக்கு அப்படிங்கறதுனால முழுமையா என்னால சொல்ல முடியாதா இருக்கும். ஆனா உங்களுடைய குணத்தை நான் எப்படின்னு சொல்றேன். வீடு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன? வீடுன்னா செங்கல் சிமெண்ட் அப்படின்னு சொல்லிடுவான். வீடுனா செங்கல் சிமெண்டா இருக்குங்கிற அவசியம் இல்ல. செங்கல் வச்சு மணல் பூசு பூசுறான். சில இடத்துல இப்ப அந்த குளிர் பிரதேசம் இந்த செவன் ஸ்டேட்ஸ் அந்த பக்கம் எல்லாம் போனீங்கன்னா வெறும் மூங்கில் கம்புல வீடு கட்டிடுறான். மூங்கில் கம்பு வச்சு அது மேல களிமண் சாந்து பூசிடுறான். இன்னும் சில இடத்துல சாந்து ஏதோ இந்த கொட்டை அந்த வெள்ளம் இது இதெல்லாம் போட்டு இடிச்சு அதை சிமெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்றான். வீடுன்னு சொல்லி சொன்னா நாம செங்கல் இந்த மாதிரி சூளையில வச்ச செங்கல் பொதுவா ஒரு புதுப்படையான ஒரு விஷயத்தை கொடுக்கறோம், லட்சணத்தை கொடுக்கறோம். அது தப்பா அப்படின்னா அது தப்பு இல்ல, அதுவும் வீடுதான், அதுவும் வீடுதான். சில இடத்துல பங்கு போட்டு வீடை வச்சுக்கிறான், மரத்துல வீடு கட்டி வச்சிருக்கான், சில இடத்துல இரும்புல வீடு கட்டி வச்சிருக்கான். ஒரு ஒரு மாதிரியான ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு மாதிரியா இருக்கு. அப்போ வீடுன்னு சொன்னதுக்கே ஒரு சாதாரணமான லௌகிகமான விஷயம், வீடுன்னு சொல்றதுக்கே இவ்வளவு லட்சண பேதங்கள் இருக்கும் போது பகவான் நீ அடிமுடி காணாத அவ்வளவு பெரிய விசேஷமான நீ. அதனாலதான் அடிமுடி காணாதவர் அப்படிங்கறதுனால பகவானை பத்தி பதஞ்சலி மகரிஷி எழுதும் போது என்ன சொல்றாரு? சரண ஸ்ருங்க ரஹித நடராஜ ஸ்தோத்திரம் அப்படின்னு எழுதுறாரு. சரண ஸ்ருங்க ரஹித, பாதம் சரணம், ஸ்ருங்க மேல தலை, எப்படி இந்த சரணமும் ஸ்ருங்கமும் இல்லாத நடராஜ ஸ்தோத்திரம், அதுல கீழே வந்து அந்த சரணமான எழுத்துக்கெல்லாம் இருக்காது, மேல தீர்க்கமா போடுற எழுத்துக்கள்லாம் இருக்காது அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுவசக்தியும் அதிகிராமிய சம்பாஷணி. அதனால எல்லாருமே வந்து முக்கியமா உன்னுடைய இந்த மாதிரியான பெருமைகளை குணங்களை பாடணும், பேசணும். அவங்க ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பேசும்போது உன்னுடைய இந்த குணங்கள் எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏற்கனவே சொன்னாரு, அப்படிப்பட்ட வாய் வாயில்ல எந்த வாய் பகவானுடைய புகழ பாடலியோ, அப்படிப்பட்ட கை கையில்ல எந்த கை வந்து பகவானுடைய மூர்த்திய தொழலியோ அப்படின்ட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. அந்த மாதிரி இங்கேயும் அதை சொல்லி முடிக்கிறாரு. அனிருபவாதனால என்னுடைய நமஸ்காரமும் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாது. அனிருபவாத ந வித்தியதேபி அதிகேன அபவாதோ தூஷணம் எஸ் மாத்தா எதா. அப்படி இதுல உன்னுடைய குணங்களை பாடுறதுல எந்த ஒரு தோஷமும் இல்ல, அபவாதம் இல்லாததான நிலை உன்னுடைய குணங்களை பாடுறது அப்படிங்கிற இந்த காரணத்தினால. அதனால அஹ்ரிதி விப்சனி மகர் சர்வதா இத்தியாச எப்பொழுதும் பாடணும். எப்ப பாடணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, காலையில 10 நிமிஷம், சாயந்தரம் 10 நிமிஷம், காலையில 1/2 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம், டெய்லி நான் மெடிடேஷன் பண்றேன். எப்ப பண்ற அப்படின்னா, காலையில 1/2 அன் அவர் அப்படிமா, குளிச்சு முடிச்சுட்டு 1/2 அன் அவர். 1/2 அன் அவர் பண்றது என்ன 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 பிரயோஜனம் இருக்கு? அப்படி பகவானை சிந்திச்சு டைம் கொடுத்து, பகவானுக்கும் டைம் கொடுத்து, இப்ப எதுக்கு வந்த நீ, உனக்கு என்ன டைம், அப்பாயின்மெண்ட் எப்போ, காலையில 6 மணிக்கு தானே குளிச்சு முடிச்சுட்டு அப்பதானே பண்ணுவேன், இப்ப இல்ல அப்படின்ற மாதிரி அவருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ற மாதிரி ஆயிடுறது அப்படி இல்ல. ஏன்னா அங்க என்ன சொல்றாரு, அந்திம விருத்தி, பகவத்கீதையில சொல்றாரு, கடைசி விருத்தி யாருக்கு எந்த விஷயத்தை குறிச்சு இருக்கோ அவங்களுக்கு அந்த விஷயத்தை குறிச்சு அந்த விஷயத்த சம்பந்தப்பட்டதாதான் பிறவி அடுத்த பிறவி இருக்குங்கிறாரு. அப்படி அடுத்த பிறவி அந்த சம்பந்தப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப அந்த கடைசி விருத்தி எப்படிப்பட்டதா வரணும், கடைசி விருத்தி அந்த மாதிரி வரணும் அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா, நிரந்தரமாக எந்த விஷயத்தை குறிச்சு நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோமோ அந்த விஷயம் தான் நமக்கு கடைசி நேரத்துல வரும். அந்த காலே பிச்ச மாம் அப்படிங்கிறார். அந்த காலே அபி மாம் மாத்திரம் சொல்லல, அபிச்ச மாம் அப்படிங்கிறாரு. அந்த காலத்திலும் கூட, அந்த கடைசி நேரத்திலும் கூட அப்படிங்கிறாரு. நிச்சயமா சந்தேகமே இல்லாம. அப்போ மத்த நேரத்திலயும் பண்ணணும், கடைசி நேரத்திலயும் அவரை குறித்து சிந்தனை பண்ணணும் அப்படிங்கறது அர்த்தம் வருது. எல்லாருமே வந்து எல்லாரும் யார் அவரை பூஜை பண்ணினாலும், யார் அவரை ஸ்தோத்திரம் பண்ணினாலும் அவங்க வந்து நல்ல நிலையை அடைவாங்க. அவங்க நல்ல நிலையை அடையிறதுங்கிறத சந்தேகமே இல்லை. அவரை ஸ்தோத்திரம் பண்றவங்கள, அவரை ஸ்துதி பண்றவங்களை நல்ல நிலை அடைவாங்கன்னு சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில நான் சொல்லணுமா என்ன, நான் பண்ணினாலும் கூட எல்லாரும் யார் பண்ணினாலும் கூட அது பண்ணுவாங்கப்பா, என்ன மாதிரி ஆளுங்கள் எல்லாம் பண்ணினாலும் கூட அது அந்த நிலையை அடைவாங்க அப்படிங்கும் போது உங்களை பத்தி எல்லாம் சொல்லணுமா அப்படிங்கிறார் அவரு. யார் பண்ணினாலும், ஆனா இதுல என்ன தர்க்க, இந்த தர்க்க புத்தியை கொண்டு வந்துருவாங்க. என்ன பண்ணுவாங்க, ராம 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 சிவ சிவ சிவான்னு நமஸ்கார ஜபம் பண்ணணும் அப்படின்னா உடனே வையாக்கரணம் வந்துருவான். என்ன சொல்லுவான், அது ராம ராமன் ஜபம் பண்ணணும்னு அப்படியா, சரி பண்றதா இருக்கு. அப்படி நான் வந்து என்னுடைய இந்த மாதிரியான ஒரு நிலையை நான் சொல்லணுமா என்ன, துவனிதம். அதனால இந்த பரமாத்மாவுடைய இந்த மாதிரியான நிலை இருக்கும்போது அவனுடைய ஸ்துதி எப்படிப்பட்டது, அயோக்கியமாக யோக்கியத்தன்மை அற்றதாகவா இருந்தாலும் கூட அந்த ஸ்துதியானது சாநித்திய ஃபலாம் ஃபலாக தசிய யோக்யா ஸ்துதி சாநிய ஃபலாக தசியா, அவருக்கு சாநித்தியமான பகவானுடைய சாநித்திய ஃபலனானு கிடைக்கும். சமாதியில சொல்றாங்க சாநித்தியம் சாமீபியம் சாயுஜ்யம் எல்லாம் சொல்றாங்க. அப்படி அந்த மாதிரியான சாநித்திய ஃபலமானது அவனுக்கு நிச்சயமா கிடைக்கும். எது அயோக்கியமா தப்பு தப்பான பிரயோகமா இருந்தாலும் சரி அவனுக்கு சாநித்திய ஃபலனானு கிடைக்கும். அப்படி அயோக்கியமான ஒரு வார்த்தைக்கே சாநித்திய பலன் கிடைக்கும் அப்படிங்கும் போது நான் சொல்லணுமா என்ன, யோக்யஸ்தி கிம்வா ந கரிஷ்யதி இதி துவனிதம். யோக்யஸ்தி என்னதான் செய்யாது, கிம்வா ந கரிஷ்யதி என்னதான் செய்யாது, எல்லாத்தையும் செய்யும் நிச்சயமா, சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு அங்க அந்த அர்த்தத்துல அவர் சொல்றாரு. தத்த பரமசிரேஷ்டதா இதி சம்போதனம். அங்க ஹரபக்ஷத்துல ஹரண பத்தி பேசும்போது என்ன அர்த்தத்தை எடுத்துக்கணும், பரம சிரேஷ்டா அப்படின்னு சம்போதனம். ஏ பரமா அப்படின்ற அர்த்தத்துல அங்க வந்து சம்போதனம் விழிச்சொல்ல அங்க ஏத்துருந்தோம். அப்போ சகுண உபாசனையான அந்த பரமாத்மாவை பிரம்மத்தை அவருடைய குணங்களை வர்ணிக்கிறது நிலையில வச்சுட்டு பேசினாரு. இப்ப அடுத்தது நிர்குணம் சகுணம் ரெண்டுத்தையும் சம்பந்தப்படுத்தி சொல்றாரு. புனர் அபி அஸ்துத்யத்வேன ஏவ பகவந்தம் ஸ்தௌதி பூர்வோக்தம் ஸ்வஸ்ய பிரம்மாதி சாம்யம் உபாதாயன். அப்படி திருப்பி என்ன சொல்றார், பிரம்ம முதலியவர்கள்லாம் கூட ஸ்துதி பண்ண முடியாத அந்த மாதிரியான ஒரு பரமாத்மா புனரபி அஸ்துத்யத்வேன ஏவ பகவந்தம் ஸ்தௌதி, அவர் என்ன நான் ஸ்துதி பண்ண முடியாது அப்படின்னு தான் திருப்பியும் ஸ்துதி பண்றாரு. அப்படி ஸ்துதி பண்ண முடியாது கூட ஸ்துதி பண்ண அப்படின்னா பூர்வோக்தம் ஸ்வஸ்ய பிரம்மாதி சாமியம் உபாதயம், முன்னாடி என்ன பண்ணாரு, பிரம்மா முதலியவர்களுக்கு சமானத்தன்மை தன்னையும் கொண்டு வந்துட்டாரு. பிரம்மா முதலியவர்கள்லாம் எப்படி ஸ்துதி பண்ண முடியாதோ நானும் அதே மாதிரி ஸ்துதி பண்ண முடியாது, ஆனாலும் நானும் ஸ்துதி பண்றேன் அவங்க பண்ண மாதிரி. அவங்களுக்கும் உன்னுடைய குணம் தெரியாது, எனக்கும் உன்னோட குணம் தெரியாது, அவங்களும் ஸ்துதி பண்றாங்க நானும் ஸ்துதி பண்றேன் அப்படின்னா என்ன, நாங்க ரெண்டு பேரும் சமமானமா நிலையில தான் இருக்கோம் உனக்கு முன்னாடி. அதனால்தான் பகவானுக்கு முன்னாடி எல்லாருமே சமம், எல்லாருமே சமம் அப்படிங்கிறது. பகவானுக்கு முன்னாடி எல்லாருமே சமம்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து பகவானுக்கு பணக்காரன் ஏற்ற தாழ்வு அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி புத்தியே இங்க இல்ல. அங்க கம்யூனிசம் பத்தி பேசல, அங்க பகவான பத்தி பேசும்பொழுது அங்க என்ன சொல்றோம், பகவானுடைய குணங்களை எல்லாருமே அதே மாதிரிதான் அறகுறையாதான் தெரிஞ்சுக்கிறோம். அதனால நீ அறகுறை நானும் அறகுறை, என்னத்தை பெருசா நீ பெரியது நான் சின்னதுன்னு சொல்லிக்க முடியும் அப்படிங்கிற அர்த்தத்துல அங்க சொல்றது, பகவானுக்கு முன்னாடி எல்லாருமே சமம் அப்படின்னுட்டு. திருப்பி அடுத்தது, அதீதம் தவ ச மஹிமா வாங் மனசயோர் அதத்வ்யாவ்ருத்யாயம் சகிதம் அபிதத்தே ஸ்ருதிரபி. சகஸ்ய ஸ்தோதவ்ய கதிவித குணஃ கஸ்ய விஷயஃ. பதே த்வர்வாசீனே பததி நமனஃ கஸ்ய நவஜ. அதீதஹ பந்தானம் தவச்ச மஹிமா வாங் மனசியோர் அதத்யாவ்ருத்யா யம் சகிதம் அபிதத்தே ஸ்ருதி அபி. ச கஸ்ய ஸ்தோத்தவ்யஹ கதிவித குணஹ கஸ்ய விஷயஹ. பதே து அர்வாச்சீனே பததி ந மனஹ கஸ்ய ந வசஹ. அப்போ சொல்றாரு என்னது, ஹே ஹர அப்படின்னு திருப்பி அங்கேருந்து எடுத்துருந்தோம். அதீதஹ தவ ச மஹிமா அதீத பந்தானம் வாங் மனசையோகோ, வாங் மனசையோகோ அதீத பந்தானம் தவச்ச மகிமா அப்படின்னு அர்த்தம். சகிதம் அபிதத்தே ஸ்ருதிரப்பி, அதனால்தான் அதத்யாவிருத்தியா ஸ்ருதிரப்பி சகிதம் அபிதத்தே. ச கஸ்ய ஸ்தோத்தவ்யஹ கதிவித குணஹ கஸ்ய விஷயஹ. பதே து அர்வாச்சீனே பததி ந மனஹ கஸ்ய ந வசஹ அப்படின்னு. அதாவது ஹே ஹர அப்படி பகவானே, உன்னுடைய மகாத்மிய உன்னுடைய மகாத்மியம் மகாத்மியத்தின் பாவம் மகாத்மியம் மகாத்மியம் தான் சொல்லணும், மகாத்மிய மகாத்மியம் சொல்லாம மகாத்மிய 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 மகாத்மியம் சொல்லுவாங்க. அப்படி மகாத்மியமானது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, வாணி வாக்குக்கும் மனதுக்கும் அதீதமானது கடந்து நிற்பது. அதனாலதான் என்ன சொல்றது, வாக்குனால அடைய முடியாது மனசுனால அடைய முடியாது அப்படின்னு எல்லா உபநிஷதும் சொல்றது. ந மனசா நமுனுதே எம் மனசா நமுனுதே ஏனாகுர் மனோமதம் ததைவ பிரம்மத்தம் வித்தி நேதம் யதினம் உபாசதே யத் வாசா அனத்விதிதம் ஏன வாக் அபியுத்யதே ததைவ பிரம்மத்தம் வித்தி நேதம் யதினம் உபாசதே. முதலிய வாக்குகள் எல்லாம் இதைத்தான் சொல்றது, எதை நீங்க வாக்குனால அறிய முடியாதோ ஆனா வாக்க எது அறியறதோ அதுதான் பிரம்மம், எதை உபாசனை பண்றியோ அது இல்ல அப்படின்ட்டு. அதே மாதிரி எதை நீ மனசுனால புரிஞ்சிக்க முடியாதோ ஆனா மனசை எது புரிஞ்சுக்கிறதோ மனசை எது பாக்குறதோ அதுதான் பிரம்மம், நீ எதை உபாசனை பண்றியோ அது இல்ல அப்படின்னுட்டு. அதே மாதிரி அங்க என்ன சொல்றது, தைத்திரிய உபநிஷத்துல மனசு திரும்பி வந்துடுறதுன்னு சொல்லி சொல்றது, அந்த பரமாத்ம நிலையை கிரகணம் பண்ணாம வாக்கு மனசு ரெண்டுமே திரும்பி வந்துடுறது அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்படி உன்னுடைய இந்த மகாத்மியமானது மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாதா இருக்கிறது, அப்படிப்பட்டவனுடைய மகாத்மியத்தை வேதமும் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, நீ எப்படிப்பட்டவன் பகவான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி சொன்னா, பகவான் இப்படிப்பட்டவன் பகவான் அப்படிப்பட்டவன் அப்படின்னு அவனுடைய குணங்களை வர்ணிக்கிறதா பேசல பகவான் பகவானை பத்தி, பரமாத்மா பத்தி பேசும்பொழுது வேதமும் அவருடைய குணங்களை வர்ணிக்கல. பின் என்ன சொல்றது? நிர்குணம் அப்படிங்கிறது. நிர்குணம்னு சொல்லி சொன்னா அப்படிப்பட்ட குணம் உடையவரா, குணங்களற்ற குணங்கள் உடையவரா அப்படின்னு சொன்னா அதுவும் இல்லை அப்படிங்கிறது. அதனால இந்த மாதிரியான ஏற்றி பார்த்தல் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இல்லாததாக நேத்தி நேத்தி அப்படின்னு நிராகரிக்கிறதா இருக்கு. இது இல்ல இது இல்லன்னு எந்தெந்த குணங்களை எல்லாம் நீங்க யோசிச்சு பாக்குறீங்களோ அந்த குணங்களை எல்லாம் இல்ல அப்படின்னு நிராகரிக்கிறது மூலியமா அந்த பரமாத்மாவை, அந்த ஈஸ்வர தத்துவத்தை நமக்கு உணர்த்துறதா இருக்கு. அதது வியாவிருத்தியா எம் சக்கித்தம் அபிதத்தே ஸ்ருதி அபி, அதது வியாவிருத்தியா இது இல்ல இது இல்லன்னு வியாவிருத்தி பண்ணி வியாவிருத்தி பண்ணி தது வியாவிருத்தி அதத் வியாவிருத்தி அப்படி ஒன்னொன்னுத்தையும் வியாவிருத்தி பண்றதா நீக்கிறதா நீக்கிறதாவே சகிதம் அந்த சுத்தியும் கூட ஆச்சரியமா சொல்றது இந்த பரமாத்ம நிலைய. அப்படி கசியத்துவத்தை அப்படிப்பட்ட உன்னை யார் ஸ்தோத்தி ஸ்துதி பண்ண முடியும்? அது மாத்திரம் இல்ல, கதிவித குண கசிய விஷய, என்ன மாதிரி எத்தனை குணம் இருக்கு, எந்த யாருக்கு எந்த புத்திக்கு விஷயமாக முடியும், விஷயமாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சுத்தியும் சொல்றது. அதே மாதிரி கேன உபநிஷத்துல என்ன சொல்றது? அப்படி யாரெல்லாம் அதை தெரிஞ்சுட்டேன்னு சொல்லி சொல்றாங்களோ அந்த பரமாத்மாவை அவங்க தெரிஞ்சின்றதில்ல. யாரெல்லாம் தெரிஞ்சுக்கலையோ அவங்க அந்த பரமாத்மாவை தெரிஞ்சுட்டாங்க. இது என்னையா தெரிஞ்சின்றவங்க தெரிஞ்சுக்கல, தெரிஞ்சுக்காதவங்க தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா ஒரு குழப்பமும் இல்லைங்க. யார் அத விஷயமாக பானை அப்படிங்கிற விஷயத்தை பாக்குற மாதிரி பரமாத்மா அப்படிங்கறத விஷயமா பாக்குறாங்களோ அவங்களுக்கு தெரியாது. யார் அத விஷயமா தெரிஞ்சுக்காம நான் அப்படின்னு தன்னுடைய சுரூபமாவே தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு அது தெரியும் அப்படின்ட்டு இங்க பேதத்தை கொண்டு வரும். அப்படி கசிய விஷய பதே தூ அர்வாச்சினே பததி ந மனஹ கசிய ந வச்சஹ. அப்படிப்பட்ட அந்த பரமாத்மா நிலையில அந்த குணத்தை அர்வாச்சீனமான பழையிலிருந்து பழைய வரைக்கும் எல்லாருமே வந்து அந்த அவங்களுடைய எல்லாருடைய வாக்கும் என்ன பண்றது, அந்த மாதிரியான பரம பதத்துல அடங்கி போறது. வாக்கும் மனசும் எட்டாவது அப்படின்னு சொல்லி சொன்ன என்ன, வாக்கும் மனசும் அடங்கி போய் நிக்கிறது அந்த இடத்துல. அதிதைதி பூர்வோக்தம் சம்போதனம் அர்வா ஆவர்த்தனியம். திருப்பி முன்னாடி சொன்னப்பட்ட சம்போதனத்தைய சம்போதனத்தை விழிச்சொல், அந்த விழிச்சொல்லையும் இங்கேயும் எடுத்துட்டோம். ஹே ஹரே ஹே அஹர அப்படின்னு அந்த இடத்துல அர்த்தத்தை எடுத்துட்டுலாம். அதே மாதிரி தவ மகிமா சகுண நிர்குணச்ச வாங் மனசோ மனசையோகோ பஞ்சானம் விஷயத்தம் அதீத அதிக்ராந்த. உன்னுடைய மகிமையானது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாவதாக கடந்து நிற்பதாக இருக்கிறது. சரி, கடந்து இருக்கிறதா இருந்துட்டு போறது சப்த அவதாரணம் நிச்சயமா, அதீதா ச பந்தானம் நிச்சயமாக, சந்தேகமா வேண்டாம் இதுல அப்படின்ற அவதாரணம் அவதாரணம் தீர்மானம் பண்றதுக்கு நிச்சயமாக சந்தேகம் இல்லாமல் அப்படிங்கறத நிரூபணம் பண்றதுக்கு அதீத எதை தியர்த்தா நிச்சயமா சந்தேகம் இல்லாம கடந்துதான் இருக்கு. அதனால அனந்தத்துவாது நிர்தர்மகத்வாச்ச, ஏன் அது கடந்ததா இருக்கு அப்படின்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அந்த பிரம்மத்தை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றது? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படிங்கிறது நிர்குணம் அப்படின்னு சுத்தி சொல்றது. அதனால நிர்தர்மகம் நிர்குணம் அப்படிங்கறதுனால அப்படிப்பட்ட அந்த பரமாத்மா நிலைய புரிஞ்சுக்கிறது முடியவே முடியாது வாக்குனாலும் மனசுனாலும். எப்படி தெரியுது அப்படின்னா சொல்லிருக்கு, ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசா சஹ. தைத்திரிய உபநிஷத் சொல்றது எத வாச்சக நிவர்த்தந்தே, எதிலிருந்து வாக்கானது நிவர்த்தியாய் திரும்பி வர்றதோ, எப்படி திரும்பி வர்றது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்பிராபிய மனசா சஹ, அப்பிராபிய அந்த பரமாத்ம நிலையை அடையாமல் கிரகிக்காமல் மனதோடு வாக்கானது திரும்பி வருகிறதோ. அதனால வாக்குனால அதை கிரகிக்க முடியாது அப்படிங்கறதுனால வாக்குனால போதிக்கிறது அப்படிங்கிறது முடியாது, பரமாத்மாவை சுத்தி பண்றதுங்கிறது முடியாது அர்த்தம். மனதுனால கிரகிக்க முடியாது அப்படிங்கறதுனால மனதிலிருந்து தெழுந்துறதுதான் வாக்கு அப்படிங்கறதுனால அப்பவும் முடியாது. அதாவது காரியத்திலையும் அதோட கிரகணம் இல்ல, காரணத்திலையும் அதோட கிரகணம் இல்ல, காரணத்தை இல்லாதனால காரியத்துல இல்ல அப்படின்னு பாக்கலாம். அப்படின்னு பாத்துக்கலாம், வாக்குனால கிரகிக்க முடியாது, வாக்குனால கிரகிக்க முடியாது அப்படிங்கறதுனால நீங்க அந்த அந்த பரமாத்மாவை வாக்குனால போதிக்க முடியாது. ஒண்ணு, மனசுனால கிரகிக்க முடியாது அப்படிங்கறதுனால மனசினால காரணமான மனசினால கிரகிக்க முடியாது அப்படிங்கறதுனால மனசுல கிரகணம் பண்ணின விஷயத்தான் நாம வாக்குனால போதிக்க முடியும் அப்படிங்கறதுனால வாக்குனாலையும் சொல்ல முடியாது. மனசுன்னு சொன்னாலே போதுமே, எதுக்கு வாக்குன்னு திருப்பியும் சேர்த்து சொல்லணும். அப்போ ஒரு விஷயத்த மனசுல எனக்கு புரிஞ்சாதான் நான் விளக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது மனசுனால கிரகிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலே போதுமே. அப்பிராபிய மனசா சக வாக்கு அப்படின்னு அங்க வருது. வாக்கு மனதோடு அதை அடையாமல் திரும்பி வருகிறதுன்னு சொல்றது. எதுக்கு தனியா சொல்லணும்? காரணத்தோட காரணத்தை நிராகரணம் பண்ணதால் காரியம் போயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இல்ல. சில விஷயங்களை நாம பேசும்பொழுது அதோடைய அர்த்தத்தை தாற்பயத்தை புரிஞ்சுக்காம பேசுறது உண்டு. கிளி பிள்ளை பேசுற மாதிரி அந்த கிளி பேசுறது போது அது எதுவுமே தெரிஞ்சுக்காது. அது இன்னொருத்தர் சொன்னதையே அப்படியே சொல்லும். அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு அர்த்தம் தெரியாமலா இருக்கும், ஆனா நீங்க அந்த அர்த்தத்தை தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்களா இருக்கும். அப்போ அந்த மாதிரி பேச்சு கூட முடியாது, பேச்சான விவகாரம் கூட அந்த இடத்த இயலாது. அப்படிங்கறதுனால அப்பிராப்பிய மனசா சக அப்படிங்கிற சக வார்த்தை வாக்கானது அந்த வார்த்தையானது அங்க போட்டிருக்கு. வாக் விஷயத்தை தத்ர ஸ்ருதேஹே பிராமான்யம் நஸ்யாதிதி ஆசங்கிய ஆக. அப்படி வாக்கு விஷயத்துல ஸ்ருதியானது கிரகணம் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொன்னா வாக்கு ஸ்ருதி என்னது? ஸ்ருதி முழுவதும் வாக்கு தான், வார்த்தைகள் தான். வார்த்தைகளா இருக்கிற ஸ்ருதியானது அப்ப பிரமாணமா இருக்க முடியாது. ஸ்ருதி வாக்கு தான் அப்படின்னு சொல்லி நீங்க இப்பதான் சொல்லி நிரூபிச்சீங்க, நமக்கு அர்த்தம் புரியலன்னா கூட பரவாயில்ல, வார்த்தையா மாத்திரம் அட்லீஸ்ட் கிளிப்பிள்ளை மாதிரி நம்ம பேசிடுவோம். அதனால அந்த அர்த்தத்திலையும் முடியாது அப்படின்றதுனால வாக்குனாலையும் முடியாது, அதுல மனசுனாலையும் கிரகம் பண்ண முடியாது அப்படின்னு ரெண்டுத்தையும் நிராகரணம் பண்ணிட்டதுனால நீங்க கண்டஸ்தம் பண்ணி வச்சிருக்கிற வார்த்தையால அதை சொன்னாலும் கூட பிரயோஜனம் இல்ல. வேதத்தை சொல்லும் போது அர்த்தம் தெரியாம சொல்லுவாங்க, அர்த்தமே தெரியாது, வெறும்னா கை நாட்டா இருப்பார் அவர். ஆனா வேதத்தை தலைகீழ மாடமா வச்சிருப்பார். ஒரு ஒரு அணுவாக்கத்துக்கும் என்னென்ன இங்கு ஏதாவது அணுவாக்கத்தை நம்ம ஸ்கூல்ல எல்லாம் வந்து இந்த குரலை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த இப்படி முடியும் குரலை கூறுவா வரைக கூறுவாயாக அப்படின்னா உடனே டக்க டக்கன்னு சொல்லிடுவான். அந்த மாதிரி வேதத்தை தன்னுடைய பிங்கர் டிப்ஸ் சொல்ற நுனி விரல்ல வச்சிருப்பான். எழுத்து கையெழுத்து போட தெரியாது அவனுக்கு, சம்பாவனை கொடுக்கும் போது கையெழுத்து போட மாட்டான், கை நாட்டு அப்படிமா. ஆனா வேதம் அவ்வளவு தெளிவா தெரியும், அர்த்தம் தெரியாததுக்கு. அப்படி அர்த்தம் தெரியாம வேதம் யாராவது சொல்லும் போது அந்த மாதிரியான கூட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுட்டுலாமே அப்படின்னு, எனக்கு பாஷை தெரிஞ்சிருந்தா நான் புரிஞ்சுட்டுருவேனே அப்படின்ற அர்த்தத்திலையும் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா வேதமே பிரமாணம் இல்லாம போயிடுறது. இப்போ வாக்குனால கிரகணம் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொன்னா வேதம் எல்லாம் வாக்கு தான், வார்த்தைகள் தான். அப்ப அதனாலையும் கிரகணம் பண்ண முடியாது. அப்ப சப்த பிரமாணம்னு சொல்ற சாப்தம் அப்படிங்கிற பிரமாவானது வேதத்துல இருக்க முடியாது. சப்த சாப்தங்கிறது பிரமா, அந்த பிரமாவுக்கு காரணம் என்னது? பிரமா கரணம் பிரமாணம் அப்படிங்கறதுனால சப்தம் அப்படிங்கிறது பிரமாணம். சப்தம்ங்கிறது ரெண்டு வகை, ஒன்னு லௌகிக்கம் இன்னொன்னு வைதிகம். வைதிகமானது முழுவதுமாக பிரமாணம், ஆனா லௌகிக வாக்கியமானது ஆப்தோக்தம் பிரமாணம், ஆப்தர் கூறிய வார்த்தை மாத்திரம் தான் பிரமாணம், மத்த எதுவுமே பிரமாணம் இல்லை அப்படின்னு நிராகரிச்சாச்சு. ஆப்தர்னா யாரு? யதார்த்த வக்தா அப்படிமா. எதை எப்படி பார்த்தாரோ அதை அப்படியே சொல்றவர், மாத்தம் இல்லாம அப்படியே சொல்றது, இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்றவர், வேதத்து முறையை கடைபிடிக்கிறவர், அப்படிப்பட்டவர்தான் ஆப்தர்னு சொல்றது. அப்படிப்பட்ட ஆப்தரான யதார்த்த வக்தா சொல்றது பிரமாணம். இது லௌகிக்கத்துல, லோகத்துல நீங்க சொல்லிட்டீங்க ஏற்கனவே அவரோட வாக்கு கூட பிரமாணமா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க பரமாத்மா பத்தி சொல்லும் போது, ஏன்னா அவருக்கும் தெரியாது, அதனால அவராலையும் சொல்ல முடியாது. அப்போ வேதம் தான் ஒரே பிரமாணம், எஞ்சி இருக்கு பரமாத்மாவை நமக்கு உணர்த்துறதுக்கு. ஆனா இப்ப என்ன சொல்லிட்டீங்க, வாக்கும் நமக்கு உணர்த்த முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, அதனால வேதமும் பிரமாணத்தன்மையை இழக்கிறது. சப்த பிரமாணம்னு ஒரு பிரமாணத்தை நீங்க கொண்டே வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி சந்தேகம் வந்ததுன்னா, எம் ஸ்ருதி அபி அபுருஷே அபுருஷே அபி வேதவாணி சகிதம் பீதம் யதா ஸ்யாத் தத்ரா அபிதத்தே தாத்பர்யேன பிரதிபாதயதே. அப்படி அந்த ஸ்ருதியும் கூட, அதனால அந்த ஸ்ருதியும் கூட எப்படிப்பட்டது? ஸ்ருதினா என்ன, எதை சொல்றீங்க நீங்க? அபௌருஷே அபி அபௌருஷேயம் அபௌருஷேய வாக்கியம் வேத அப்படின்னு சொல்லிட்டு, வேதம்னா என்னது? அபௌருஷேய வாக்கியம் வேதத்துக்கு லட்சணம். புருஷனால் இயற்றப்படாததான வாக்கியத்திற்கு வேதம் என்று பொருள். புருஷனால் எழுதப்படல. நீங்க இன்னைக்கு எழுதி பிரிண்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கறதுனால அது புருஷனால் செய்யப்பட்டதுன்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு காரணகர்த்தா புருஷன் இல்ல. பாகவதம் யார் எழுதினது? வேத வியாசர். மகாபாரதம் யார் எழுதினது? அவரே தான். ராமாயணம் யார் எழுதினது? வால்மீகி. அப்படி ஒரு ஒரு எழுத்துக்கும் ஒரு ஒரு கிரந்தத்துக்கும் ஆதிகர்த்தா இவர் அப்படின்னு தீர்மானம் பண்ண முடியும். இவர் தான் முதல் முதல் எழுதினவர் அப்படின்னு. வால்மீகி அந்த ராமாயணம் குமுதரா அப்படின்னு எழுத்து முதல் எழுத்து அவர் தான் ஆரம்பிச்சு முதல் எழுதினவர் அவர் தான். அப்படி அந்த முதல் முதல் அந்த கிரந்தத்தை எழுதினவருக்கு கர்த்தா அப்படின்னு பேரு. அவர் தான் எழுதினார் அந்த கிரந்தத்துக்கு. அவர் தான் ஆசிரியர் அப்படின்னு அந்த இடத்துல அர்த்தத்தை கொடுத்துருவோம். அந்த மாதிரி வேதத்துடைய ஆசிரியர் யார், வேதத்தை யார் எழுதினார் அப்படின்னு தான் தெரியுமாதான் வியாசர் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னா சாமானிய ஜானம் வியாசர் எழுதினார் அப்படின்ட்டு. ஆனா வியாசர் எழுதல, வியாசர் சங்கலனம் பண்ணினார், சேர்த்தார், சங்கிரகம் பண்ணினார். அவ்வளவுதான். அங்கங்க இருக்கிறத இந்த வகைக்கு ஏத்த மாதிரி, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி. இனிமேல் கலியுகத்துல இந்த வேதத்தெல்லாம் படிக்க முடியாத ஒருத்தருக்கு சமா இருக்காது, பொறுமை இருக்காது, அதே மாதிரி சக்தி இருக்காது, அவங்களுக்கு புத்தியில அந்த அறிவு திறமை இருக்காது அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணினாங்க, பிரிச்சு கொடுத்தார் அவர். இது ரிக்வேதம், இது யஜுர்வேத பாகம், இது சாமவேத பாகம், இது அத்தர்வ வேத பாகம் அப்படின்ட்டு. அத்தர்வ வேதம் பின்னாடி எழுதுனது இல்லைன்னு ஏற்கனவே நம்ம நிரூபிச்சாச்சு. அப்படி இந்த மாதிரி இந்த பாகம்னு சொல்லிட்டு அந்தந்த பாகத்தை பிரிச்சு கொடுத்தார். அப்படிப்பட்ட அந்த வேத வாக்கும் கூட வேதவாணி சகிதம். வேத வாக்கானது என்ன பண்றது, வார்த்தைகளானது என்ன பண்றது, சகிதம். சகிதம்னா ஆச்சரிய சகிதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆச்சரியத்தினால் அப்படியே ஸ்தம்பித்து போற நிக்கிறது. சகிதத்துக்கு அர்த்தம் கொடுக்கறது பீதம், பயந்து போய் சொல்ல முடியாது ஆனா சொல்லணும். என்ன பண்றது, அதனால யதா ஸ்யாத் ததா அபிதத்தே தாத்பரியேன பிரதிபாதேதி. அப்போ அந்த பயத்துல எப்படியோ எப்படி இருக்காரோ அப்படி அந்த தாத்பரியத்தை சொல்றதே தவிர அவரை விளக்கறது இல்ல. அது எப்படி, சகுணபக்ஷே கிஞ்சித் அபி அயுக்தம் மா பூதிதி, நிர்குணபக்ஷே து சுப்பிரகாசஸ்ய அன்னி அதீன பிரகாசதா மா பூதிதி பயம். ஏன் பயப்படுறது, பயம் என்னத்துக்கு வேதத்தை, வேதத்துக்கு அந்த பரமாத்மாவை சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, சகுண பிரமாத்மாவை, பரமாத்மாவை சகுண பிரம்மமா நமக்கு உபாதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கிஞ்சித் அப்படி அயுக்தம் மா பூத், எந்த ஒரு தவறும் இல்லாம ஆயிடணும், தவறும் இல்லாம இருக்கணும், ஏதாவது தவறு நடந்துடக்கூடாது அப்படின்ட்டு பயப்படுறது. நிர்குண பட்சத்துல, நிர்குண பக்ஷே சொப்பிரகாசஸ்ய, பரமாத்மா நிர்குணமா இருக்கும்போது எப்படிப்பட்டது, சொப்பிரகாசம் சுயம் பிரகாசம் தானே ஒளிர்கின்றது அப்படின்ட்டு. அதுக்கு வேற ஒரு ஒளி, அந்த ஒளிய பரமாத்மாவை பிரகாசம் பண்றதுக்கு வேதம் அவசியம் இல்ல. அப்போ பரமாத்மாவை நான் வேதத்து மூலியமா தெரிஞ்சுக்கணும்னா வேத பிரகாசம் ஆயிடுறது பரமாத்மா. அப்போ வேதத்தினால் தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம் ஆயிடுதுன்னா பரமாத்மாவையும் கூட நான் வேறொரு விஷயத்தினால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுதான் பரமாத்மா பிரகாசிக்கிறது. ஆயிடுறது சூரியன் பிரகாசிக்கிறது, அது சொப்பிரகாசம். பொதுவான வார்த்தையில பார்த்தா அதுவும் பரப்பிரகாசம் தான். எஸ் தஸ்ய பாசா சர்வம் இதம் விபாத்தி அப்படின்னு சுத்தி சொல்லியாச்சு. அதனால நபுத்திர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா பித்யதோ பாந்தி குதோயம் அக்னி தமைவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வம் இதம் விபாதி அப்படிங்கிறது. ந தத்ர சூரிய பாத்தி, அந்த இடத்துல சூரியனானது பிரகாசிக்கிறது இல்ல, சந்திரன் பிரகாசிக்கிறது இல்ல, அந்த நட்சத்திர தாரகைகளானது பிரகாசிக்கிறது இல்ல, நேமா வித்தியதோ பாந்தி குதம் அந்த மின்னல் எல்லாம் பிரகாசிக்கிறது இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த சின்ன நெருப்பு நான் முன்னாடி பிடிச்சு காமிக்கிறேன் தீபாராதனைக்கு, அது எங்கிருந்து பிரகாசிக்க போறது, ஏன் அது பிரகாசிக்கிறது இல்ல? தம் ஏவ பாந்தம் அனுபாதிசரம், அதனுடைய பிரகாசத்தினால்தான் எல்லாமே தொடர்ந்து பிரகாசிக்கிறது அப்படிங்கறதுனால, அதனுடைய பிரகாசத்தினால்தான் எல்லாமே இருத்தல் தன்மையை அடையிறது அப்படிங்கறதுனால, சத் இருத்தல் அப்படிங்கிற அடையிறது யாருனால, அந்த சச்சிதானந்த பரமாத்மானாலதான் அப்படிங்கறதுனால, அது இந்த வேதத்தையும் பிரகாசிக்கிறது, வேதத்துக்கு அதீனமா இல்ல. அந்த வேதத்துக்கு நான் இப்ப அந்த பரமாத்மா பிரகாசிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் வந்து அதுக்கு அது பரப்பிரகாசமா எனக்கு கட்டுப்பட்டதா ஆயிடும் அப்படின்னு, அந்த மாதிரி ஆயிடக்கூடாதே அப்படிங்கிற பயத்துல அது என்ன பண்றது, மாபூதி பயம். அந்த பயம் அதுக்கு இருக்கான். கேன பிரகாரணே, என்ன மாதிரியான பயம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப எப்படி, அப்ப எப்படித்தான் அது சொல்றது வேதத்துல? அப்ப பரமாத்மா பத்தி சொல்லவே இல்லையா, வேற பிரமாணம் இல்ல பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்ப எதுக்கு தான் பிரமாணம், அது ஸ்வாஹா ஸ்வாஹான்னு பண்ணி ஏதோ சொர்க்கலோகத்துக்கு போறதுதான் பிரமாணமா அப்படின்னு கேட்டா, இல்ல பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்றோம், ஞானத்தடையறதுக்கு ஸ்ருதி ஏகமாத்திர பிரமாணம், வேறு பிரமாணமே இல்ல, ஸ்ருதி மாத்திரம் தான் பிரமாணம். நான்ய பந்தா வித்யதே அயனாய, தெளிவா சொல்லிருக்கு. ந அன்ய பந்தா வித்யதே அயனாய, அயனாய ந வித்யதே, இந்த வேறு வழியே இல்ல. இந்த பரமாத்மாவை, அயனத்தை, இந்த பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற வழியே இல்ல, ஸ்ருதி மாத்திரம் தான் வழி. திருப்பி திருப்பி அப்படி சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றீங்க? இங்க ஸ்ருதியும் கூட பயந்து தான் சொல்றது. அப்படின்னா எப்படி சொல்றது? அப்போ பிரமாணம்னு சொல்றீங்க, ஸ்ருதி சொல்லவும் மாட்டேங்கிறதுங்கிறீங்க. அப்ப எப்படி சொல்றது? என்ன பிரகாரேன அப்படின்னு சந்தேகம் வந்ததுன்னா அதுக்கு சொல்றாரு, அதத் வியாவிருத்தியா சகுண பக்ஷே ந தது வியாவிருத்தி, அதத் வியாவிருத்தி தயா அபேதேனி இத்தியர்த்த. அதத் வியாவிருத்தியா அப்படின்னு சொல்லி சொன்னா, ந தத் வியாவிருத்தி அதத் வியாவிருத்தி தயா அபேதேனி இத்தியர்த்த, அதுவும் இதுவும் வேறு வேறு இல்ல அப்படின்னுட்டு அபேதமாக பிரிவில்லாத நிலையில நமக்கு அத உபதேசம் பண்றது. ஸ்ருதியும் கூட நீயும் அந்த பரமாத்மாவும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிற சைத்தன்ய சொரூபத்தை ஆதாரமா வச்சுட்டு நமக்கு உபதேசம் பண்றது. எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டா, சர்வம் கலு இதம் பிரம்ம சர்வ கர்மா சர்வ காம இத்தியாதினா சர்வபேதேன சர்வாபேதேன ஏவ பகவந்தம் பிரதிபாதயதி. அப்படி இது எல்லாமே என்னது? சர்வம் கலு நிச்சயமாக, இதம் சர்வம் பிரம்ம கலு நிச்சயமாக, இது எல்லாமே பிரம்மந்தான். ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம், ஓமித்யேதத் இதகும் சர்வம், ஈஸ்வரன்தான் இது எல்லாம், ஈஸ்வரனால் சூழப்பட்டது, ஆச்சாதிதம் ஈஷேன ஆச்சாதிதம், சூழப்பட்டது ஊடுருவப்பட்டது எது? இது எல்லாமே ஓமினால் சூழப்பட்டது ஊடுருவப்பட்டது இது எல்லாமே. அப்படி அந்த ஓங்காரமான அந்த ஈஸ்வர பரமாத்மாவான அந்த பரமாத்மாவானவர் பிரம்மமானது எல்லாமே, இதெல்லாமே அதுதான் அப்படின்னுட்டு சர்வ அபேதேன ஏவ பகவந்தம் பிரதிபாதயதி. அப்படி எல்லாத்திலிருந்தும் வேறுபடாததாத்தான் அந்த பரமாத்மாவை சொல்றதே தவிர, ஏழு கடல் ஏழு நதினு சொல்லி சிந்து பாதி கதையில வர்ற மாதிரி சொல்லல. நதூ ஏகேகஷ மகிமானம் வலதீத்தியர்த்த, அப்படி இல்லாம இவருடைய பெருமை இது, இவருடைய பெருமை இது அப்படின்னு தனித்தனியா சொல்லல. சர்வ காமா சர்வ கர்மா அப்படின்னு அவர் சொல்றது, எல்லா காமங்களும் எல்லா கர்மங்களும் எல்லாமே அவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றது. தனித்தனியா பிரிச்சு பார்த்து சொல்லல, பேதத்தை கொண்டே வரல. அதனால நிருகுண பக்ஷே தூ ந தது அதது அவித்யாத காரியாத்மகம் உபாதி துவயம் இது யாவது. அசகுண பட்சத்துல அவர் என்ன சொல்றாரு? நதது வியாவிருத்தி அதத் வியாவிருத்தி, நத்தத் வியாவிருத்தி அதத் வியாவிருத்தி அப்படின்னு எடுத்துக்கிறாரு. நிர்குண பட்சத்துல நத்தது அதது அது இல்ல அப்படிங்கிறது. அப்படின்னா எப்படி அப்படின்னு கேட்டா, அவித்யாவும் அதனுடைய காரியமும் இல்லாத நிலையில, அவித்யா மாயாவினால் அந்த எந்த சிருஷ்டியானது உண்டாரதோ அந்த காரியங்களானதோட சம்பந்தப்படாம அதிலிருந்து பிரிவில்லாம அதுக்கெல்லாம் காரணஸ்வரூபமா மாத்திரமா இருக்கு அப்படின்னுட்டு. மிருத்திகா இத்தியேவ சத்தியம், மிருத்திகேத்தியேவ சத்தியம்னு சொல்றது. களிமண்ணு தான் காரணம்ங்கிறது, களிமண்ணு தான் காரணம்னு சொல்லி சொன்னா எல்லா களிமண்ணு தான் ஆதாரம், எல்லாத்துடைய தத்துவமும் களிமண்ணு தான் சொல்லி சொன்னா ஆஷ் அண்ட் டு ஆஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். எல்லாமே எந்த எந்த சாம்பலா போச்சோ அந்த சாம்பலுக்கு நான் சாம்பலா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படி அர்த்தத்தை நம்ம சொல்லல, எல்லாத்துக்கும் காரண தத்துவம். இப்போ எல்லாத்துக்கும் காரண தத்துவம் களிமண் தானா அப்படின்னா அந்த மாதிரி அர்த்தம் இல்ல. இப்ப பானைக்கு காரண தத்துவம் என்னது? களிமண். தட்டுக்கு காரண தத்துவம் என்ன? களிமண். அப்படி இந்த மாதிரி பானை தட்டு முதலிய களிமண்ணினால் செய்யப்பட்ட பொருட்களுக்கு எல்லாம் காரணத்தன்மை என்னது? கருண், அந்த களிமண். அப்படி அந்த வளையல் மோதிரம் முதலிய இதுக்கெல்லாம் காரணம் என்னது? தங்கம். இப்போ இதுக்கு காரணத்தை நீங்க தேடினீங்கன்னா, மிருத்திகேத்தியவ சத்தியம்னு சொல்றது மிருத்திகானால உண்டாக செய்ய இந்த களிமண்ணால் செய்யப்பட்டதான பண்பா மண்பாண்டங்களுக்கு காரணமானது களிமண். அந்த மாதிரி இந்த களிமண்ணுக்கு எது ஆதாரம், எது காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆத்மன ஆகாஷம்பூத அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த ஆத்மாவிலிருந்து ஆகாசமானது தோன்றியது, ஆகாஷாத் வாயு இத்தியாதி, அப்படி அந்த கிரமமானது முறையா சொல்லியிருக்கு. அப்போ அந்த ஆகாஷம் முதலிய பஞ்சபூதங்களும் எதிலிருந்து தோன்றியதோ அதுதான் காரணம். அந்த பரமாத்மாவுக்கு அந்த ஆத்மாவுக்கு காரணம் எது? எதுவுமே இல்லை. அதுதான் எல்லாத்துக்கும் அபின்ன நிமித்த உபாதான காரணம். அபின்ன வேறுபடாததான நிமித்த காரணமும் அதுதான், உபாதான காரணமும் அதுதான். இந்த பொருள் என்னது? களிமண். களிமண் பானை பிடிக்கிறதுக்கு பொருள், உபாதான காரணம். இந்த களிமண்ணா பானையா பிடிக்கிறவர் யாரு? குயவன். நிமித்த காரணம். அப்படி நானே நிமித்த காரணமாக, நானே உபாதான காரணமாக இருந்து செய்யறதான சிருஷ்டியானதுதான் இந்த எல்லா சிருஷ்டியும். அப்படி நானே நிமித்த காரணமா இருந்து, நானே உபாதான காரணமா இருந்தானா, கொஞ்சம் கொஞ்சம் என்ன என்ன சுரண்டி சுரண்டி நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அது கடைசியில ஒண்ணுமே இல்லாம போயிடுவான். அப்படி இல்ல, என்னுடைய சொரூபம் தான் இன்னொரு மாற்றத்துல அடையிறது அப்படிங்கிற அர்த்தத்திலையும் இங்க சொல்லல. என்ன சொல்றோம்? விவர்த்தவாதத்துல தோற்றம் அடைஞ்சது மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இங்க என்ன சொல்றது? அவித்யாதத் காரிய ஆத்மகம் உபாதி துவயம் இது யாவது. அவித்யாவும் அதனுடைய காரியமுமான ரெண்டு வகை உபாதி, ரெண்டு வகை உபாதி நிலையிலையும் இருக்கிறது. நிர்குண பட்சத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், பரமாத்மாவை நிர்குணமா பேசிட்டு இருக்கோம். அவித்யாவும் அதனுடைய காரியமும், அவித்யா அதனுடைய காரியம்னு சொல்லி சொன்னா என்னது? தத்யாவிருத்தி, தத்யாவிருத்தியா தது பரித்யாகேன ஜகத் அஜல் லட்சணா இத்தியர்த்த. அப்படி தது அத வியாவிருத்தி பண்றது, வியாவிருத்தி பண்றதுனா நீக்கிறது, நீக்கிறதுமா நீக்கிறதன் மூலியமாக அவித்யாவும் அதனுடைய காரியத்தையும் நீக்கிறது மூலியமாக நமக்கு பரமாத்மா உணர்த்துறது. எது? வேதமானது. எப்படி அப்படின்னு கேட்டா, ஜெகது அஜகது லட்சணம் அப்படின்னு சொல்லப்படுற விட்டும் விடாத லட்சணம் அப்படிங்கிற அந்த இலக்கணத்துல நிரூபிக்கிறது. ஜெகத் லட்சணம்ங்கிறது ஒண்ணு, விட்ட லட்சணம். அஜல் லட்சணம்ங்கிறது ரெண்டாவது, விடாத லட்சணம். ஜெகத் அஜல் லட்சணம்ங்கிறது மூணாவது, விட்டும் விடாத லட்சணம் அப்படின்னு சொல்லி சொல்றது. இலக்கணம் அப்படிமா, லக்கணை அப்படிமா இல்லாட்டி. அப்படி விட்ட லக்கணை, விட்ட லட்சணம்ங்கிறது என்னது? கங்காயாம் கோஷ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எங்க இருக்கு வீடு? எங்க இருக்கு? கங்கையில இருக்கு. கங்கையில பிரவாகத்துல இருக்கு இல்ல? கங்கையின் கரையில். அப்ப கங்கை அப்படிங்கறத விட்டுட்டு கரையில் அப்படிங்கறத பிடிச்சுக்கிறோம், அது விட்ட லக்கணை. விடாத லக்கணி அஜகல் லட்சணம்ங்கிறது என்னது? நீ வந்து இப்போ ஒரு 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 இப்ப வந்து கலரை பத்தி பேசுறோம்னு வச்சுக்கோங்க, ஈஸ்வரனை பத்தி பேசுறோம், பீதாம்பரி அப்படின்னு சொல்லி சொல்றோம், லம்பகர்ணஹ அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவரை வந்து பீதாம்பரம், அந்த மஞ்சள் துணி போட்ட அந்த பரமாத்மா, மஞ்சள் துணியும் விடுறதில்ல அந்த பரமாத்மா, அதில் சம்பந்தப்பட்டதான பரமாத்மாவும் விடுறதில்ல. அப்படிப்பட்டதானது விடாத லட்சணை, விட்டும் விடாத லட்சணை. என்னது? உதாரணமா சொல்றது, அதோ அந்த ஊர்ல பார்த்தோமே, சென்னையில பார்த்தோமே, அவன் தான் இவன். சென்னை அப்படிங்கறது வேற தேசம், வேற டைம், நேரம், காலம், நேரம் ரெண்டுமே, காலம் தேசம் ரெண்டுமே வேறுபட்டது. இந்த நூறு அப்படின்னு சொல்லும் போது கால தேசம் வேறுபட்டது. அப்படி கால தேசத்துல வேறுபட்டதான அந்த உடல் தோற்றத்துல வேறுபட்டதா இருக்கிற ரெண்டு பேரை சமானமா அவர் தான் இவர் அப்படின்னு அர்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அந்த மாதிரி மாயா அவித்யா உபைத சைத்தன்ய சக்தம் தத் பதம் தத் காரிய புத்தி புத்தியாதி உபஹித சைத்தன்ய சக்தம் தொம்பதம் உபாதி பாகத்யாகேன அனுபஹித சைத்தன்ய சுரூபம் ஸ்வப்ரகாசமபி ததாகார விருத்தி மாத்ர ஜனனே ஜனனேன அவித்யா தத் காரிய நிவிருத்தியா போதேதி இதி ந தாவதா வாக் விஷயத்துவம் முக்கியம் தஸ்யேத்யர்த்த. அப்படி மாயாவும் அவித்யாவும், மாயா உபயித சைத்தன்யம், அவித்யா உபயித சைத்தன்யம், மாயாவச்சின்ன சைத்தன்யம், அவித்யாவச்சின்ன சைத்தன்யம் அவச்சின்வார். இப்படி மாயா கூடியதான சைத்தன்யம், அவித்யா கூடியதான சைத்தன்யம், மாயா கூடிய சைத்தன்யம் ஈஸ்வரன் அப்படின்னு பேரு, அவித்யா கூடிய சைத்தன்யம் ஜீவன் அப்படின்னு பேரு. இப்படி மாயா கூடிய சைத்தன்யமும் அவித்யா கூடிய சைத்தன்யம் அப்படிங்கிற ரெண்டு வகையான சைத்தன்யத்தை சிருஷ்டியில ஏற்றி பார்த்து தது தது பதம் அந்த மாயா வித்யா கூடிய மாயா கூடிய சைத்தன்யமான தத் பதத்தை தத் காரிய புத்தி உபாகித சைத்தன்ய சக்தம் அந்த அந்த மாயானுடைய காரிய புத்தி முதலிய உபாதி கூடியதா சம்பந்தப்பட்டதா இருக்கிற அந்த தொம்பத சைத்தன்யமானதும் தொம்பதம் உபாதி பாகத்யாகேன அந்த ரெண்டு வகையான உபாதிகளிலும் பாகத்யாகேன விட்டும் விடாத பாதி தியாகத்தை பண்றது அவர் அப்படிங்கிற தேசகாலத்தை விட்டுட்டு இவர் அப்படிங்கிற தேசகால ரூபத்தை விட்டுட்டு அதனுடைய ஆதாரமா இருக்கிற அந்த தேவதத்தனுக்கும் இந்த தேவதத்தனுக்கும் அந்த மூர்த்திக்கும் இந்த மூர்த்திக்கும் எப்படி சமானத்தன்மையை நாம பாக்குறோமோ அதே மாதிரி தது தொம் அசி அப்படிங்கறதுலயும் தத் பதார்த்தத்துல சொல்லப்பட்ட அந்த உபாதியையும் தொம்பதார்த்தத்துல சொல்லப்பட்ட அவித்யாவச்சின்னத்தையும் விட்டுட்டு அவச்சின்ன அவச்சின்னம்னு சொல்லிச்சுனா கூடியது கூடியதுங்கிற உபாதி அந்த உபாதியை நிறை விட்டுட்டீங்கன்னா அவித்யா அவச்சின்ன சைத்தன்யம்ங்கிற ஜீவன் அவித்யா அவச்சின்னம்ங்கிறத விட்டுடுங்க அவித்யா அவச்சின சைத்தன்யம் அந்த சைத்தன்யத்தை மாத்திரம் வச்சிருங்க மாயா அவச்சின்ன சைத்தன்யம்ங்கிறது ஈஸ்வரன் மாயா அவச்சின்னத்தை விட்டுடுங்க பாக்கி இருக்கிறது என்ன சைத்தன்யம் அங்கேயும் சைத்தன்யம் பாக்கி இருக்கு இங்கேயும் சைத்தன்யம் பாக்கி இருக்கு உபாதியை விட்டுட்டோம்னா அப்படி அவித்யாவ சின்ன சைத்தன்யம் மாயாவ சின்ன சைத்தியத்துல அந்த பாதி பாகத்தை விட்டுட்டு மீதி பாகத்தை பிடிச்சு வச்சுக்கிறது விட்டும் விடாத லக்ஷணி ஜஹத் அஜஹத் லக்ஷணி அப்படிப்பட்டதாக உபாதி பாகத்யாகேன அனுபி அனுபகித சைத்தன்ய சுரூபம் அப்படி எதுனாலும் வரையறுக்கப்படாதான சைத்தன்ய சுரூபம் எடுபட்டது சுப்பிரகாசம் அப்படி அது ஸ்வயம் பிரகாசமா இருந்தாலும் கூட ததாக்கார விருத்தி மாத்திர ஜனனின அப்படிப்பட்ட அந்த ததாக்கார விருத்தியா இருக்கிற அந்த பரமாத்மா அகண்டாக்கார விருத்தி ததாக்கார விருத்தின்னு சொல்லி சொன்னா அகண்டாக்கார விருத்தி அந்த சைத்தன்ய சுரூபமான விருத்தி மாத்திரம் உண்டு பண்றது சைத்தன்யத்தை நமக்கு பிரகாசம் பண்றதுல விஷயமா அகண்டாக்கார விருத்தி மாத்திரம் தான் தோன்றது ஞானமானது ரெண்டு வகையா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஒன்னு பலன் கூடியதாக இன்னொன்னு விருத்தி கூடியதாக மாத்திரம் பலம் கூடியதாக அப்படின்னு சொல்லி சொன்னா விருத்தி உண்டாகும் பானை அப்படிங்கிறது பானைங்கிற ஒரு சொரூபம் நமக்கு புத்தியில தோணும் இது பலன் கூடியதாக இருக்கிறது விருத்தி மாத்திரம்னு சொல்லி சொன்னா அப்படின்னு சொல்லி ஆத்மானா என்ன தண்ணி யோசிப்பீங்க ஒன்னும் யோசிக்க முடியாது வெறும் விருத்தி மாத்திரம் தான் இருக்கு பலன் இல்லங்க அப்படி விருத்தி கூடியதாகவும் பலன் கூடியதாகவும் இருக்கிறது பானை முதலிய விஷயங்கள் ஆனா வெறும் விருத்தி மாத்திரம் கூடியதா இருக்கிறது அந்த அகண்டாக்காரமான பரமாத்ம ஞானம் அப்படிப்பட்ட விருத்தி மாத்திரம் உண்டு பண்றதாக அவித்யா தாரி நிவிருத்தியா போதியதி அவித்யா அதனுடைய காரியம் அது எல்லாத்தையும் நிராகரிக்கிறது மூலியமாக இந்த விருத்தி தோண்டும் பொழுது என்ன ஆறுது இந்த விருத்தி உண்டாகும் போது என்ன ஆறுது அவித்யாவும் அதனுடைய காரியமும் நாசம் அடைஞ்சிருது பாதம் ஆயிடுறது நிராகரிக்கப்பட்டதா ஆயிடுறது அப்படி நிராகரிக்கப்படுறது மூலியமாக நிராகரிக்கிறது மூலியமாக அது நமக்கு புத்தியில உணர்த்துறது விஷயத்தை அப்படிங்கறதுனால என்ன தாவதா வாக் விஷயத்தை முக்கிய தத்தியத்தினால வாக்கு விஷயமா இருக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க அதனால பகவானை குறிச்சு வேதமானது நிச்சயமா பிரமாணமா தான் இருக்கும் வாக்கா இருந்தாலும் அது பிரமாணமா தான் எப்படி அசத்யாவிருத்தியா நமக்கு உணர்த்துறதுனால அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வருது சரி பாப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி